ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 10. கடந்த பகுதிகளில் எவ்வாறு பகவானை தியானம் செய்வது என்ற விவரங்களையும், சர்வேஸ்வரனான பகவானின் முழுமையான திருவுருவத்தினை அதன் விவரங்களையும் சுகபிரம்ம முனிவர் பரீட்சித்து மன்னவனுக்கு எடுத்து கூறியதை நாமும் அறிந்து கொண்டோம். மேலும் அவர் சொர்க்கலோகம் மோக்ஷலோகம் இரண்டும் பற்றி விவரிக்கையில், வேதங்களில் ஸ்வர்க்கம் செல்லுதலின் பலன்களும் ஸ்வர்க்கலோகத்தின் சுகங்களும் விவரிக்கப்பட்டுள்ளன என்று கூறுகின்றார். ஆயினும் அவர் சொர்க்கத்தை காட்டிலும் மோட்சமே உன்னதம் என்று கூறுகின்றார். சொர்க்கத்தின் சுகபோகங்களை கேட்டு நமது மனம் அதனுள் காலம் தாழ்த்த பெறுதல் ஆகாது என்றும் கூறுகின்றார். ஏனெனில் ஸ்வர்க்கம் என்னும் பெயரை கேட்ட மாத்திரத்தில் மனதிற்கு சுக அனுபவம் தோன்றுமே அன்றி, நிஜ அனுபவத்தில் ஸ்வர்க்கம் அற்பமானதாகவே இருக்கும். அதாவது இல்லற சுகங்களில் திரிந்து காலம் வீணாக்குபவர்களை இறைவனின் வசம் ஈடுபடுத்துவதற்காக நற்சிந்தனை, நற்செயல்கள், புண்ணியங்கள், தானம், தர்மம் முதலியவை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும் என்று உற்சாகப்படுத்தினாலும், அவற்றில் மனம் செலுத்தாமல் புத்திசாலியாகி மேலான மோட்ச புருஷார்த்தத்தில் விருப்பம் கொண்டு அவற்றிற்கான முயற்சியை செய்து இந்த மாயமான பிரபஞ்சத்தில் கர்ம வாசனைகளால் உழலாமல் பகவானை தியானம் செய்ய வேண்டும். சொர்க்கலோகத்தில் திளைப்பதை விட பரமானந்தம் தரும் மோட்சலோகமே சிறந்ததென்று கூறுகையில், பூமி இருக்கும் பொழுது நாம் படுக்கைக்கான பொருளை தயார் செய்வதால் என்ன பிரயோஜனம்? பல வகையான அன்னங்களை தேடுவதால் என்ன பயன்? மரபுரி இருக்க வெண்பெட்டாடை தேடுவதால் என்ன பயன்? பூ, இலை, காய், கனி இவற்றை நமக்கு கொடுத்து பிறரை போஷிக்கும் தன்மையுள்ள தாவரங்கள் பிச்சையிடுவதே நமக்கு மேலானதல்லவா? நதிகள் இருக்கின்றனவே தாகம் தணிக்க, வாசஸ்தலமாக மலை குகைகள் உள்ளனவே. இப்படி இயற்கையை கொடையாக அனைத்து ஜீவராசிகளுக்கும் அளித்து அனைத்திற்கும் அந்தராத்மாவாக உள்ள பகவானே நம் அனைவராலும் மிகவும் விரும்பத்தக்கவன் ஆவான். எந்த வகையிலும் எல்லையோ அழிவோ முடிவோ இல்லாதவன், அவனை பற்றாதவன் வைத்தரணி என்னும் யமலோக நதி போன்ற சம்சாரத்தில் விழுந்து அதிலும் தமது கர்மங்களுக்கு தக்கபடி ஆத்தியாத்மிகம் முதலிய மூன்று வகைப்பட்ட தாபங்களினால் விளையும் விருத்தங்களை அனுபவிப்பான் ஆவான். ஒரு சில யோகீஸ்வரர்கள் தமது ஹிருதயத்தின் உள்ளளவின் உருவம் கொண்டவனும், இரண்டு கைகளில் கமலம் சக்கரம் முதலியவற்றையும், மற்றும் இரண்டு கைகளால் சங்கம் கதை இவைகளையும் தரித்த மகானுபாவனாகிய பரமபுருஷனை நிலையான அபியாசத்தில் உபாசனை செய்கின்றார்கள். அவனை நித்தம் தியானம் செய்ய மேலும் சிறந்த வழிகளை விளக்கி கூறுகின்றார் சுகபிரம முனிவர். தெளிந்த முகமும் செவ்வரியோடிய கண்களும் கடம்பப்பூவின் தாதுவை போன்ற பொன்னிற பீதாம்பரம் உடையவனும், பெரிய ரத்னங்கள் இடைக்கப் பெற்ற சொன்னமயமான தோல்விளை உடையவனும், ஜுவலிக்கின்ற மகா ரத்னங்களால் இயற்றப்பட்ட கிரீடமும் மகா குண்டலங்களும் தளிர் போன்ற பாதங்களை உடையவனும், ஸ்ரீ மகாலட்சுமியே அடையாளமாக பெற்றவனும், கௌஸ்தவமணி அணிந்தவனும், வாடாத சோபை உடையவனும், வனமாலை அணிந்து திகழ்கின்றவனுமாகிய அரைநூல் மாலையை அணிந்தவனாகிய, சிறந்த மோதிரங்களை அணிந்து கங்கணங்கள் அணிந்தவனும், நிகுத்து நிகுத்து நிர்மலங்களாகி சுருண்டு இருண்டு அழகிய தலைமுடிகள் திகழப்பெற்று முகத்தில் திகழ்கின்ற புன்னகையினால் மிகுந்த அழகனாயிருப்பவனுமான பேரருள் புரிபவனான பரமபுருஷனை மனம் தாரணையாக எவ்வளவு நிலை நிற்குமோ அவ்வளவில் அந்த மனதில் கண்டு உபாசிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். தன்னை பற்றினவர்களின் விரோதிகளை போக்கும் பொருட்டு கதையை தரித்து நிற்கும் பரம தயாளனாகிய பரமாத்மாவின் உருவத்தில் பாதம் முதற்கொண்டு மத்தஸ்மிதம் வரையிலும் உள்ள அங்கங்கள் முழுவதையும் ஒரே தடவையில் தியானிக்க வல்லமை அற்றவர்கள் அவற்றில் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக புத்தியில் நிலைநிறுத்தி தியானிக்க வேண்டும் என்றும் கூறுகின்றார். ஒவ்வொரு அவயத்தையும் அது நமது நெஞ்சில் தோன்றி நிலைத்து நிற்கும் வரையில் தியானித்து, நிலை நின்ற பிறகு அதனை விடுத்து மற்றொரு அவயத்தை நெஞ்சில் நிலைத்து நிற்கும் வரை தியானிக்க வேண்டும். இவ்வாறு நிலை நின்ற அவயங்கள் ஒவ்வொன்றையும் விட்டு மேன்மேலுள்ள அவயங்களை தியானித்து நெஞ்சில் நிலை நிறுத்தி கொள்ள வேண்டும். புத்தியானது அவயங்களை தியானிப்பதினால் கலவரப்படாமல் தெளிவு பெறும் வகையில் குதிகால், நுனிகால் முதலிய அவயங்களையும் மனதில் நிறுத்தி நிதானமாக தியானிக்க வேண்டும். உலகத்தில் மேன்மையுற்ற பிரம்மாதி தேவதைகள் எல்லாம் தனது கீழ் இருக்கப்பெற்றவனும், ஜகத்தையெல்லாம் அடக்கியாளும் திறமையுடையவனும் சர்வ ஞானனும் ஆகிய பரமபுருஷனை அவனது முழு உருவத்தையும் இடைவிடாது தியானிக்கும் திறம் பெறும் வரை, அதாவது பக்தியோகம் உண்டாகும் வரையில் அவசியமாக அனுஷ்டிக்க வேண்டிய நித்திய கடமைகளை முடித்த பின்பு பரமபுருஷனுடைய பெரிய முழு உருவத்தை தியானிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். இவ்வாறு பக்தி யோகத்தை நிலைநிறுத்தி கொண்ட பின்னர் யோகம் கைவந்த பிறகு அதை நிறைவேற்றி கொடுத்த சரீரத்திற்கு காரணமான பிராப்த கர்மம் முடிகின்ற சமயத்தில் அந்த சரீரத்தை விடுவதற்கு விருப்பம் கொள்பவன் கங்கையின் கரை முதலிய தேச விசேஷங்களிலாவது உத்தராயணம் முதலிய கால விசேஷங்களிலாவது மனதை பற்றவிடலாகாது. சரீரம் முடிகின்ற காலம் வந்ததே, இதை பரிசுத்தமான கங்கைக்கரை முதலிய இடங்களில் கொண்டு போய் விடுவோம் என்றும், தக்ஷணாயனம் முதலிய காலங்களில் மரணம் வரின் பிராய்ச்சித்தம் செய்ய வேண்டுமாகையால் பரிசுத்தமான உத்தராயணம் முதலிய காலங்களை எதிர்பார்ப்போம் என்றும் சிந்திக்கக்கூடாது. ஆனால் யாது செய்ய வேண்டும் எனில் பிராணவாயுவை அடக்கி ஜெயித்து நிர்பயமான இடத்தில் மென்மையுடைய ஆசனத்தில் அமர்ந்து மனதினால் பிராணன்களையும் இந்திரியங்களையும் அடக்க வேண்டும். பகவானுடைய உபாசனையினால் மோட்சம் தவிர மற்றொன்றும் வேண்டியதில்லை என்கின்ற உறுதியுடன் கூடிய தனது புத்தியினால் மனதினை அடக்கி அந்த புத்தியை ஜீவாத்மாவினிடத்திலும் ஜீவனை பரமாத்மாவினிடத்திலும் சமர்ப்பித்து சந்தோஷம் அடைந்து நித்திய கர்மாக்கள் செய்வதையும் துறந்து பரமாத்மாவின் சொரூபத்தையே தியானித்து கொண்டிருக்க வேண்டும். அத்தகைய பகவானை நிகரில்லாத நட்புடன் மனதால் அடிக்கடி ஆலிங்கனம் செய்து மற்ற செயல்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஓய்வு பெற வேண்டும். அத்தகையவன் எல்லாமும் பரபிரம்மஸ்வரூபனே என்று நிலை நிறைந்த மதி கொண்டவனாகி அந்த பரமபுருஷனை தியானிக்கும் ஞானமே கண்ணாக பெற்று அதன் சாமர்த்தியத்தினால் கர்ம வாசனை சிறிதும் தீண்ட பெறாமல் தொலைத்து தன் குதிகால் மூலாதாரத்தை தகைந்து ஆசாயத்தை வென்றவனாகி பிராணவாயுவை நாபி முதலிய ஆறு இடங்களில் உயர்த்த வேண்டும். மணிபூரகம் என்னும் பெயருடைய நாபியில் இருக்கும் பிராணவாயுவை அநாகதம் என்று கூறப்படுகின்ற ஹிருதய கமலத்தில் ஏறச் செய்து அதனின்று உதானவாயு சஞ்சரிக்கும் கிரமத்தில் கழுத்திற்கு அருகாமையிலான மார்பில் உள்ள விசுத்த சக்கரம் என்னும் இடத்திலும் தான் பெற வேண்டிய பரமபுருஷனுடைய சொரூபத்தை மறவாமல் தியானித்து கொண்டே மனதை நன்றாக அடக்கி அந்த வாயுவினை அதனின்று தனது நாக்கின் அடிப்பாகமாகிய முன்னே சொன்ன விசுத்தி சக்கரத்தின் நுனியிலும் மெல்ல மெல்ல ஏறச் செய்ய வேண்டும். பிறகு கண்கள் இரண்டும், காதுகள் இரண்டும், மூக்கின் துவாரங்கள் இரண்டும், வாய் ஒன்றும் ஆகிய ஏழு ஸ்தானங்களையும் நன்றாக தகைந்து அந்த நாக்கின் அடிப்பாகத்திலிருந்து அந்த வாயுவை புருவத்தின் மத்தியில் உள்ள ஆக்ஞா சக்கரத்திற்கு கிளப்பி கொண்டு வர வேண்டும். வேறு விஷயங்களில் விருப்பம் இன்றி அந்த புருவத்தின் இடையில் அரை முகூர்த்த காலம் நின்று தான் பெற வேண்டிய விஷயத்தில் ஞானம் சிறிதும் தடைபெறாமல் பரமாத்மாவை பெற்றதாகவே அனுசந்தானம் செய்து சிரகபாலத்தை பிளந்து கொண்டு ஸ்தூல தேகத்தை துறக்க வேண்டும். ஸ்தூல தேகம் துறந்த பின்னர் சூக்ஷ்ம தேகத்தை அடைந்து ஸ்வர்க்கம் அல்லது மோக்ஷம் இவற்றின் பயணங்களை அடுத்த பதிவில் காண்போம். சென்னை திருவான்மியூரிலிருந்து திருமதி லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.